பொதுக்காலம் 32 ஞாயிறு, சிறைப்பட்டோரின் யூபிலி, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்னும் இரு வாரங்களில், அதாவது நவம்பர் 20 தேதி கிறிஸ்து அரசர் விழாவன்று இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு நிறைவடையும். இரக்கத்தை மையப்படுத்திய இந்த புனித ஆண்டு நிறைவுற்றாலும், தொடர்ந்து வரும் நாட்களில் இரக்கம் நமது வாழ்வாக வேண்டும் என்பதை நினைவுறுத்த யூபிலியின் இறுதி இரு வாரங்களில் வத்திக்கானில் இரு கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. அவைதான் சிறைப்பட்டோரின் யூபிலி மற்றும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டோரின் யூபிலி. இவற்றில் சிறைப்பட்டோரின் யூபிலியை இன்றைய ஞாயிறு சிந்தனையின் மையமாக்க முயல்வோம். அன்பு இதயங்களே, இந்த புனித ஆண்டை கொண்டாட பல குழுவினர் வெவ்வேறு நாட்களில் வத்திக்கானில் கூடி வந்தனர். இந்த குழுக்களில் ஒன்றாக செப்டம்பர் 2 முதல் 4 முடிய இரக்க பணியாளர்கள் வத்திக்கானில் யூபிலியை கொண்டாடிய போது, இரக்கத்தின் தூதரான அன்னை தெரேசா அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதராக உயர்த்தியது இந்த யூபிலி ஆண்டின் ஒரு சிகர நிகழ்வாக அமைந்தது. அதேபோல் நவம்பர் 5, 6 மற்றும் 12, 13 ஆகிய இரு வார இறுதி நாட்களில் மேலும் இரு சிகர நிகழ்வுகளாக சிறைப்பட்டோரின் யூபிலியும் ஒதுக்கப்பட்டோரின் யூபிலியும் வத்திக்கானில் இடம்பெறுகின்றன.
அன்பு நெஞ்சங்களே, யூபிலி கொண்டாட்டங்கள் ஏன் உருவாக்கப்பட்டன என்ற கேள்விக்கு விவிலியத்திலும் திரு அவை வரலாற்றிலும் விடை தேடும் போது, சிறைப்பட்டோர் மற்றும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டோர் அங்கு கூறப்பட்டுள்ளனர். யூபிலி ஆண்டினை ஆண்டவர் அருள் தரும் ஆண்டென அறிவிக்க தான் வந்திருப்பதாக இயேசு அறிவித்ததை நாம் லூக்கா நற்செய்தி 4 வாசிக்கின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டோர் விடுதலை அடைவது, பார்வையற்றோர் பார்வை பெறுவது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவது ஆகியவை அருள் தரும் ஆண்டில் நிகழ வேண்டிய அற்புதமான பணிகள் என்று இயேசு அறிவித்தார். இந்த பட்டியலில் சிறைப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் அல்லது ஒதுக்கப்பட்டோர் இடம்பெற்றுள்ளதை காண்கின்றோம்.
அன்பு இதயங்களே, திரு அவை வரலாற்றில் இதுவரை பல யூபிலி ஆண்டுகள் கொண்டாடப்பட்டுள்ளன. பொதுவாக அருள் பணியாளர்கள், துறவரத்தார், பக்த சபையினர், இரக்க பணியாளர்கள், பொதுநிலையினர் என்று பலர் இந்த யூபிலி விழாக்களை சிறப்பித்துள்ளனர். சிறைப்பட்டோரும் ஒதுக்கப்பட்டோரும் கூடி வந்து யூபிலியை கொண்டாடுவது இதுவே முதல் முறை என்று இரக்கத்தின் யூபிலி ஆண்டு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பேராயர் ரீனோ பிசிக்கெல்லா அவர்கள் கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, இன்று நாம் கொண்டாடும் திருவழிபாட்டு ஆண்டின் 32 ஞாயிறன்று உயிர்ப்பையும் மறுவாழ்வையும் மையப்படுத்தி வழிபாட்டு வாசகங்கள் அமைந்துள்ளன. மறுவாழ்வு என்றதும் இந்த உலக வாழ்விற்கு பின்வரும் மறு உலக வாழ்வையே நாம் பெரும்பாலும் எண்ணி பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக நவம்பர் மாதத்தில் இறந்தோரின் நினைவாக நாம் மேற்கொள்ளும் பல முயற்சிகளில் மறுவாழ்வு என்ற சிந்தனை நம்மில் ஆழமாக பதிகின்றது.
மறுவாழ்வு என்பதை மறு உலகில் நாம் பெறவிருக்கும் வாழ்வு என்று மட்டும் எண்ணி பார்க்காமல், இவ்வுலகிலேயே நாம் வாழக்கூடிய மாறுபட்ட வாழ்வாகவும் எண்ணி பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக, பல ஆண்டுகளாக தீராத ஒரு நோயினால் துன்புறும் ஒருவர் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ சிகிச்சை வழியே நலம் பெற்று வாழ்வதை மறுவாழ்வு என்று கூறுகின்றோம். போதைப் பொருளுக்கோ மதுவுக்கோ அடிமையாகி பின்னர் அதிலிருந்து விடுபட்டு வாழ்வதையும் நாம் மறுவாழ்வு என்று அழைப்பதில்லையா? அதேபோல் ஏதோ ஒரு சூழலில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டு அங்கு தங்கள் வாழ்வை மாற்றி அமைத்துள்ள மனிதர்கள் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். சிறைப்பட்டோரின் யூபிலி சிறப்பிக்கப்படும் இஞாயிறன்று மறுவாழ்வை பற்றி சிந்திக்க இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளார்.
வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே.
அன்பு நெஞ்சங்களே, சிறை கைதிகள் மறுவாழ்வு பெறுவது அவர்களை மட்டும் சார்ந்தது அல்ல, அவர்களை சுற்றியுள்ள சமுதாயமும் அவர்களை வாழ வைக்க வேண்டும். இதை எண்ணி பார்க்கும்போது அண்மையில் வாசித்த ஓர் உண்மை நிகழ்வு மனதில் நிழலாடுகின்றது.
சிறை கைதிகளில் ஒருவர் திருமுழுக்கு பெறுவதற்கு தன்னையே தயார் செய்து வந்தார். அவருக்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைத்த அருள் பணியாளர் அவரிடம், நாளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்னுடன் கோவிலுக்கு வருவதாக இருந்தால் சிறை காவலரிடம் நான் அனுமதி பெறுகின்றேன் என்று கூறினார். அந்த கைதி தன் கைகளிலும் முகத்திலும் கத்தியால் கீறப்பட்ட தழும்புகளை அருள் பணியாளரிடம் காட்டி, ஃபாதர், சிறையிலிருந்து வெளியே செல்வதற்கு எனக்கு எளிதாக அனுமதி கிடைத்துவிடும். ஆனால் இந்த தழும்புகளுடன் நான் கோவிலுக்குள் நுழைவதற்கு அனுமதி கிடைக்குமா என்று கேட்டார். அவரது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அருள்பணியாளர் அமைதியாக நின்றார். அன்பு இதயங்களே, மனமாற்றம் பெற்று மறுவாழ்வை துவக்கும் எத்தனை கைதிகள் மீண்டும் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாததால் சிறைவாழ்வே மேல் என்று எண்ணி வருகின்றனர். இவர்களை மீண்டும் சமுதாயத்தில் இணைப்பதற்கு தடையாக இருப்பன நாம் உள்ளத்தில் அவர்களை பற்றி செதுக்கி வைத்திருக்கும் முற்சார்பு எண்ணங்களே.
எனது அருமை அன்புள்ளங்களே, சிறைப்பட்டோரின் யூபிலியை கொண்டாட ஆயிரக்கணக்கான கைதிகள் வத்திக்கானில் கூடுகின்றனர் என்று கேள்விப்பட்டதும் என் மனதில் உதித்த முதல் எண்ணம் என்ன தெரியுமா? இது ஓர் ஆபத்தான முயற்சி என்ற எண்ணம். கைதிகள் என்றதும் கை விலங்குகள், கம்பி கதவுகள், கடினமான இதயங்கள் என்று எனக்குள் நானே உருவாக்கி கொண்ட முற்சார்பு எண்ணங்களே என்னில் இந்த அபாய சங்கை அலர வைத்தது. சிறைப்பட்டோர் வத்திக்கானில் யூபிலி கொண்டாடுகின்றனர் என்றதும் அதனை அருள் நிறைந்த ஒரு வாய்ப்பாக எண்ணி பார்க்காமல் ஆபத்தாக எண்ணி பார்க்க வைத்தது. சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்குவதை தன் பணிவாழ்வின் குறிக்கோள் என்று இயேசு கூறியதை நானும் ஒரு விருதுவாக்காக அடிக்கடி கூறியுள்ளேன். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று இறுதி தீர்வையில் இயேசு கூறும் வார்த்தைகளையும் தியானித்திருக்கின்றேன். ஆனாலும் அன்புள்ளங்களே, சிறைப்பட்டோர் மீது நான் கொண்டிருக்கும் தவறான முற்சார்பு எண்ணங்கள் இன்னும் தூய்மை பெற வேண்டும் என்பதையும் உணர்கின்றேன். இறுதி தீர்வையின் போது பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன் என்று இயேசு தன்னையே அடையாளப்படுத்துவதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று அவர் கூறும்போது எந்த குற்றமும் செய்யாத இயேசு சிறையில் அடைக்கப்பட்டார் என்று அந்த கூற்றுக்கு நானாகவே ஒரு விளக்கம் தரும்போது இயேசுவை ஒரு சிறை கைதியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் இயேசு அவ்விதம் தன்னை அடையாளப்படுத்தவில்லை. குற்றமேதும் புரியாத போது நான் சிறையில் இருந்தேன் என்று அவர் கூறாமல் பொதுவாக நான் சிறையிலிருந்தேன் என்று மட்டும் கூறியுள்ளார். குற்றம் புரிந்தோ புரியாமலோ சிறையில் தள்ளப்பட்டுள்ள அனைவரோடும் இயேசு தன்னையே அடையாளப்படுத்திக் கொண்டார். இது அன்புள்ளங்களே நமக்கு ஒரு சவாலாக அமைகின்றது.
எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை
அன்பு நெஞ்சங்களே, உலகின் பல நாடுகளில் சிறையில் இருப்போரில் பாதிக்கும் மேற்பட்டோர் குற்றமற்றவர்கள் என்பதை நாம் அறிவோம். மீதி பாதியில் பல்லாயிரம் கைதிகள் சூழ்நிலை காரணமாக ஒருமுறை தவறு செய்தவர்கள் என்பதையும் நாம் அறிவோம். அதே வேளையில் தெளிவாக திட்டமிட்டு குற்றம் புரியும் பலரை எந்த சட்டமும் நெருங்காமல் இருப்பதையும், அந்த குற்றவாளிகளில் பலர் ஆட்சி பீடங்களில் அமர்ந்து அடுத்தவரை குற்றவாளிகள் என்று அநியாயமாக தீர்ப்பு வழங்குவதையும் நாம் வேதனையுடன் வெட்கத்துடன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். யார் குற்றவாளி, யார் நிரபராதி என்பதை தீர்மானிக்கும் நீதி இருக்கையில் நாம் அமர்ந்திருந்தால் சிறைப்பட்டோரின் யூபிலியை கொண்டாடும் இஞ்ஞாயிறன்று அந்த இருக்கையை விட்டு எழுந்து நிற்போம். ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது காரணம் எதுவுமே இல்லாமல் சிறையில் தள்ளப்பட்டுள்ள நம் சகோதர சகோதரிகளுக்கு முன் மண்டியிட்டு அவர்கள் காலடிகளை கழுவ முற்படுவோம். அவர்களை ஓரளவு புரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வழி.
எனதருமை அன்புள்ளங்களே, தன் தலைமை பணிக்காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே பணிவு வழியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அடிக்கடி நினைவுறுத்தி வருகின்றார். 2013 March 13 தன் தலைமை பணியை ஏற்ற திருத்தந்தை March 28 புனித வியாழன் மாலை ஆண்டவரின் இறுதி இரவுணவு திருப்பலியை வளர் இளம் கைதிகள் நடுவில் நிறைவேற்றினார். அவ்வேளையில் 12 இளம் கைதிகளின் காலடிகளை அவர் கழுவி முத்தமிட்டார். காலடிகள் கழுவ பெற்ற அந்த கைதிகளில் 2 இஸ்லாமியர், 2 இளம் பெண்கள். பொருள் நிறைந்த அந்த திருப்பலியின் இறுதியில் திருத்தந்தை இளம் கைதிகளிடம் கூறிய ஒரே ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? மனம் தளராமல் முயலுங்கள், உங்கள் நம்பிக்கையை யாரும் திருடிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பு நெஞ்சங்களே, தான் மேற்கொண்ட பல அயல்நாட்டு பயணங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறை கைதிகளை சந்தித்துள்ளார். அவர் சிறைகளுக்கு சென்றபோதெல்லாம் நம்பிக்கை தளரக்கூடாது என்பதை ஒரு தாரக மந்திரமாக சிறை கைதிகளிடம் அவர் கூறி வந்துள்ளார்.
நவம்பர் 6 இஞ்ஞாயிறு காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் சிறைப்பட்டோரின் யூபிலி திருப்பலியை திருத்தந்தை நிறைவேற்றுகின்றார். இத்தாலி, இங்கிலாந்து, மலேசியா, மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா உட்பட 12 நாடுகளிலிருந்து வத்திக்கானுக்கு வருகை தந்துள்ள 4000க்கு அதிகமான கைதிகள், சிறை காவலர்கள், சிறையில் அருள்பணியாற்றுவோர் இந்த யூபிலியில் கலந்து கொள்கின்றனர். அன்புள்ளங்களே, பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையின் தலைமை சின்னமாக விளங்கும் புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் ஆயிரக்கணக்கில் சிறை கைதிகள் பங்கேற்கும் முதல் திருப்பலி இது என்பது நாம் திரு அவைக்கு புதியதொரு இலக்கணத்தை தருகின்றது.
சிறைப்பட்டோர் யூபிலியின் ஒரு சில சிறப்பு அம்சங்களை குறித்து பேராயர் பிசிக்கெல்லா அவர்கள் செய்தியாளர்களிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார்.
இந்த யூபிலி திருப்பலியில் பயன்படுத்தப்படும் அப்பங்களை மிலான் நகரின் ஓபெரா சிறை கைதிகள் உருவாக்கியுள்ளனர். இத்திருப்பலியின் போது பீடத்திற்கு அருகே வைக்கப்பட்டுள்ள ஒரு மரச்சிலுவை 14ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரை கொண்டாடப்பட்ட அனைத்து யூபிலிகளிலும் பங்கேற்ற பெருமை கொண்டது அச்சிலுவை. அச்சிலுவைக்கருகே இரக்கத்தின் அன்னை மரியாவின் திருவுருவம் வைக்கப்பட்டுள்ளது. அன்னை மரியா தன் கரங்களில் குழந்தை இயேசுவை தாங்கியிருப்பது போலவும், குழந்தை இயேசுவின் கரங்களில் திறக்கப்பட்டுள்ள கைவிலங்கு ஒன்று இருப்பது போலவும் இந்த ஓவியம் அமைந்துள்ளது
என்று பேராயர் பிசிக்கெல்லா அவர்கள் கூறினார். அன்பு இதயங்களே, இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டின் சிகர நிகழ்வுகளில் ஒன்றான சிறைப்பட்டோரின் யூபிலி கைதிகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அருள் வழங்கும் தருணமாக அமையட்டும். சிறைப்பட்டோரை குறித்து நாம் கொண்டுள்ள முற்சார்பு விலங்குகளை குழந்தை இயேசு நம் உள்ளங்களிலிருந்து அகற்றுமாறு மன்றாடுவோம். தங்களுக்கென மறுவாழ்வை அமைத்துக் கொள்ள முயலும் கைதிகளுக்கு இறைவன் அருள் நிறைந்த மறுவாழ்வை வழங்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம்.
அன்பின் இயேசுவே, உறவின் பாலம் இயேசுவே, நண்பனுக்காக உயிரை கொடுக்கும் நட்பின் இலக்கணம் இயேசுவே, தரணி வாழ தன்னை தந்த தியாக தீபம் இயேசுவே, தரணி வாழ தன்னை தந்த தியாக தீபம் இயேசுவே, தியாக தீபம் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே, வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே, உயிரில் கலந்து என்னில் நிலைத்து உயர்வு தருபவர் இயேசுவே, வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.